Api itu juga ada. Itu
ya.
Isu
kan. Tapi kini udah binti.
சபையில் ஒழுங்கு. புதிய உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் ரத்னபுர தேர்தல் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் வருண பிரியாந்த லியனகி அவர்களின் சத்திய பிரமாணம்.
சுபதனம்
பிட்வாகின் லெபன
சனாதிபதியிடம் இருந்து கிடைத்த செய்தி கருஜேஸ்வரிய சபாநாயகர் இலங்கை பாராளுமன்றம் கௌரவசமான அவர்களே, 40 அத்தியாயமான பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை ஜெடி 40 அத்தியாயத்தின் 12 பிரிவினால் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கு அமைவாக பொதுமக்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு 1வது அட்டவணையில் கொடுத்திருக்கப்பட்டுள்ளதான முப்படையின் அனைத்து உறுப்பினர்களும் அதன் 2வது அட்டவணையில் கொடுத்திருக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் ஒழுங்கினை பெறுவதற்காக அணைக்கப்படுவதற்காக கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்ப மேற்படி கட்டளை சட்டத்தின் 22 சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய 2-3 கேட்ப அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தால் அறிவிக்கப்படுகின்றது. கூடாமி ராஜபக்ச இலங்கையின் சனாதிபதி சபாநாயகரின் அறிவித்தவர்கள் பாராளுமன்றின் சபை முதல்வராக தினேஷ் குணவர்தன் அவர்களும், ஆளும் கட்சியின் பிரதான முதற்கோளாசனாக பாராளுமன்ற ஜான்சன் பெர்னாண்டோ அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். 3வது அறிவித்தல், பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச அவர்கள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் என நான் சபைக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். அடுத்த அறிவித்தல், எதிர்கட்சியின் பிரதான முதற்கோளாசனாக கயந்த கர்மாத்திற்கு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த சபைக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். அடுத்த அறிவித்தல், கர்ணபுர மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஞ்சிதி சுவைசா அவர்களுடைய மறைவித பாராளுமன்றத்துக்கு நான் மிகவும் வருத்தத்துடன் அறிவிக்க விரும்புகின்றேன். அவருடைய இழப்பு காரணமாக எனக்கு ஏற்பட்டிருக்கின்றதான இழப்பினை நான் உணர்வதுடன் அந்த குடும்பத்தாருக்கு பாராளுமன்ற சார்பில் எனது ஆழ்ந்த வார்த்தையை தெரிவிக்க விரும்புகின்றேன். இது சம்பந்தமான அனுதாபத்தினை எதிர்வரும் காலத்திலே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். அடுத்த அறிவித்தல், இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பில் இளம் உறுப்பினருக்கு அமைவாக 2019 ஆகஸ்ட் 15 தேதி புத்தாக்க பிரித்துவ நிறுவனம் மற்றும் 2018 நிர்மாணத்துறை அதிகார சபை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த தவறுகளை இல்லாதொழிப்பதற்கான அதிகார சபை நிறுவப்பட்டிருக்கின்றது என்பதை அறிவிக்க விரும்புகின்றேன். சபாநாயகரினால் பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்படுதல், 3வது கடிதம், இலங்கை சபாநாயகர் சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 41A பிரிவுக்கேற்ப மற்றும் 26 இலக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் 30வது பிரிவுக்கமைவாக 2014 4ஆம் காலாண்டு மற்றும் 2014 முதலாம் 2ஆம் 3ஆம் 4ஆம் காலாண்டுக்கான மனித மேலாண்மை குழுவின் செயலாற்றுகை அறிக்கை மற்றும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 41(6) உறுப்பினர் பிரகாரம் 2017 2வது மற்றும் 4வது காலாண்டுக்கான மற்றும் 2ஆம் 3ஆம் 4ஆம் காலாண்டுக்கான இளைஞர் மற்றும் ஊழல்கள் பற்றிய சான்றிதழ்களை ஆராய்வதற்கான ஆணைக்குழுவின் செயலாற்று அறிக்கையும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் தேர்தல் ஆணைக்குழுவின் செயலாற்று அறிக்கையும் 4 இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 41(6) உறுப்பினரின் பிரகாரம் 2019 2ஆம் காலாண்டுக்கான எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை நான் சமர்ப்பிக்கின்றேன். அடுத்ததாக குழு அறிக்கைகளை சமர்ப்பித்தல். கல்வி மற்றும் மனித வளங்கள் சம்பந்தப்பட்டதான துறைசார் மேற்பார்வை குழுவின் அறிக்கை பேராசிரியர் அசுமான சிங்க தபிசாளர்களால் பொழுது சமர்ப்பிக்கப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்வி மற்றும் மனித வளங்கள் அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவினால் தயாரிக்கப்பட்ட ஸ்டீம் கல்வி, கல்வி விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கணிதம் போன்ற சம்பந்தமான தேசிய மூலோபாய திட்டம் பற்றிய அறிக்கை நான் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த அறிக்கை சம்பந்தமான ஒரு சிறிய தெளிவுபடுத்தலை முன்வைப்பதற்கு ஒரு நிபந்தனை நான் கூறுகின்றேன். குறிப்பாக 2020 புதிய அமர்வின் போது கல்வி மற்றும் மனித வளங்கள் அபிவிருத்தி சம்பந்தமான துறைசார் மேற்பார் குழுவின் தலைமையின் கீழ் நாட்டின் கல்வியை சிறந்த பாதையில் ஏற்றுச் செல்வதற்கான ஒரு சிறந்த அறிக்கை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இதற்கு ஒரு முகமுறையாக இன்று மேதக சனாதிபதி அவர்கள் நாள் கொள்கை பிரகடன விளக்க உரையிலே முன்வைக்கப்பட்ட இந்த தொழில்நுட்ப விருத்தி மற்றும் கல்வி சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுத்துவது சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இந்த 2 வருடங்களாக ஆராய்ந்து சம்பந்தமான அறிக்கை நாங்கள் சமர்ப்பித்து இருக்கின்றோம். எந்த ஒரு நாட்டுக்கும் முன்னேற்றத்துக்கு மக்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். மக்கள் விழிப்புணர்வு அடைகின்ற பொழுது நாட்டின் முன்னேற்றத்துக்கு அவர்களால் தரம் மிக்க ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள முடியும். பொருளாதார அபிவிருத்தினையை முன்னெடுப்பதற்கு பெருமாற்றம் செய்யப்படுகின்றது. சீனா, கொரியா, ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகளும் தொழில்நுட்ப அபிவிருத்தி காணப்படுகின்றதான மேற்கத்திய நாடுகளிலும் குறிப்பாக இளம் சந்ததியினருக்கு கல்வியின் ஊடாக அறிவின் ஊடாக அவர்களை பலப்படுத்துவதை தான் அவர்கள் முதன்மையான விடயமாக கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டெம் கல்வி, அதாவது ஸ்டெம் இந்த கல்வியில் ஈடுபடுகின்றதான மாணவர்கள் 138% இருக்கின்றார்கள். இந்த அறிக்கையின் ஊடாக இதை 2030 ஆகின்ற பொழுது 60% வரை உயர்த்துவதற்கான கொள்கை சார்ந்த விடயங்கள் இதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எமது கல்வி முறையானது மாற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக சமூகத்திலே அனைத்து தரப்புகளும் கூறி வருகின்றார்கள் என்பதை நான் புதிதாக கூற தேவையில்லை. உலகத்தில் தற்போது இருக்கின்றதான அடிப்படை கல்வி முறைமைகளை நாங்கள் இசைந்துள்ளுகின்ற பொழுது நாங்கள் ஆரம்ப கல்விக்கு மாத்திரம் அவர்களை கட்டுப்படுத்தவுடைய கற்பனை சக்தி, படைப்பாற்றல், புத்தாக்க திறன் போன்றவற்றை நாங்கள் மழுங்கடிக்கின்றோம். இதனூடாக புதிய சிந்தனைகள் அவர்களில் பிறப்பதற்கும் நாங்கள் இடமளிப்பது இல்லை. அவருடைய சிறுவர் பராயம் என்பதும் அதனால் தாக்கத்துக்குள்ளாகின்றது. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். ஆகவே 138 பேருடைய நிபுணத்துவ அறிவினை பெற்றுக்கொண்டு இந்த குழு, குறிப்பாக இந்த குழுவில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், உபவேந்தர்கள், கல்வி தேசிய ஆணைக்குழு, கல்வி அமைச்சு, பரீட்சைகள் திணைக்களம் போல அதே போல நாட்டில் இருக்கின்றதான விஞ்ஞான தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களை சார்ந்த உத்தியோகத்தர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்களை கூட நாங்கள் இணைத்துக் கொண்டுதான் இந்த விடயத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். புதிய இந்த மனப்பாங்கு மற்றும் இந்த புதிய நடைமுறைகளின் ஊடாக அல்லது இவைகளை சிறப்பாக பயன்படுத்தியதன் ஊடாக மேற்கத்திய நாடுகள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன. புதிய அபிவிருத்திக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக விஞ்ஞான ஆய்வுகளை, பரிசோதனைகளை வகுப்பறைகளில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாக கிடைக்கின்றது. இதன் ஊடாக பெருவீரர்களை உடனடியாக பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த பணிகளை மிகவும் சிறப்பாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் ஊடாக ஸ்டெம் கல்வியை மாணாக்கர்களுக்கு பெற்றுக் கொடுத்தல் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் மத்தியில் விடயங்கள் சார்ந்த மனப்பாங்கினை மாற்றுவதற்கு பிள்ளைகளுடைய மனப்பாங்கினை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் இதனாக மேற்கொள்ளப்படுகின்றது. அதே போலவே உங்களுக்கு தனித்துவமான விடுமியங்கள், கலாச்சார அம்சங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொண்டு இந்த ஸ்டெம் கல்விக்குள் மாணவர்களை கொண்டு வருவது மிகவும் தேவையான விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஜப்பான், பின்லாந்து, கொரியா போன்ற நாடுகள் கல்வி மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் மிகவும் முன்னணி நிலை இருப்பதைகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் தேசிய மற்றும் சர்வதேச பாடசாலையில் தற்போது ஸ்டெம் கல்வியானது இந்த கல்வி முறைக்குள்ளே மெதுவாக நுழைந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அண்மையில் இருக்கின்ற பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்றதை என்ன கருவீர்கள்? வெறுமனே நகர் பாடசாலைகளுக்கு மாத்திரம் மட்டப்படுத்தப்பட்டிருந்தான தொழில்நுட்ப அறிவு மற்றும் விஞ்ஞான அறிவினை கிராமத்துக்கு கொண்டு செல்வது இடம்பெறுகின்றது. ஆகவே நகரத்தில் இருக்கின்ற தேசிய பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சென்று இதை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. கஷ்டமான பிரதேசங்களில் ஒரே ஒரு கட்டிடத்தை கொண்டிருக்கின்றதான மாணவர்கள் கூட இந்த அறிவினை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ரோமாபுரி ஒரே நாளில் கட்டி எழுப்பப்படவில்லை என்ற கருப்பொருள் கேட்பதான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே வசதியில் இருக்கின்றதான தேசிய பாடசாலைகளை தெரிவு செய்ய ஒன்று இது முன்னோடி திட்டம் ஒன்று முன்னெடுக்க வேண்டும் என்று இங்கு கருத்து முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்த கருத்து என்ன கருவிகள்? மாணவர்கள் எதிர்காலத்துக்கு சிறந்த முறையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த விடயத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சம்பந்தமான விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டும், சம்பந்தமான அறிவு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக ஸ்டெப் இந்த திட்டத்தில் இருக்கின்றதான பாடங்களை ஒன்றிணைத்து அதை மாணவர்களுக்கு நாங்கள் பெற்றுத்தர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கின்ற அதே நேரத்தில் மாணவர்களை மையப்படுத்தியதாக மாணவர்களின் உற்சாகத்துடனும் விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் இதை முன்னெடுப்பது தன் நோக்கமாக இருக்கின்றது. இது சம்பிரதாய கற்பித்தல் நடைமுறைகளை விட சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. தற்போது இருக்கின்ற சம்பிரதாய கல்வி முறை மாணவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகின்றது. ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய படைப்பாற்றலையும் அவருடைய புதிய விடயங்களையும் முன்னெடுப்பதற்கு அது பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பொழுதுபோக்காக இந்த விடயங்களை கற்றுக்கொள்வதற்கான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே ஆசிரியர்களை மாணவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை மாற்றுவது மிகவும் தேவையாக இருக்கின்றது. ஆகவே ஸ்டெம் கல்வியானது பொருளாதார அபிவிருத்திக்கும் தேவையான விடயமாக இருக்கின்றது. இதனை நாங்கள் இணைத்துக் கொள்கின்ற பொழுது பொருளாதார நடவடிக்கையின் போது பொருளாதார அபிவிருத்தி இரட்டிப்பாக நாங்கள் உயர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் இப்பொழுது 38% நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். இது ஒரு வீதத்தினால் உயர்த்தினால் கூட தேசிய மொத்த உற்பத்தினை 2% உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 281 பக்கங்களை கொண்டதான இந்த அறிக்கையினை பாராளுமன்ற இணையதளத்திலும் இது இருக்கின்றது. அதே போல அச்சு வடிவில் உங்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 2030 இந்த தசாப்தத்தில் இந்த தசாப்தத்தை நாங்கள் ஸ்டெம் தசாப்தம் என்று குறிப்பிட்டு இருக்கின்றோம். இந்த அறிக்கை சம்பந்தமாக கல்வி அமைச்சர்கள், உயர்கல்வி அமைச்சர்கள், விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் இந்த அறிக்கை சம்பந்தமாக கவனம் செலுத்தி இது ஒரு தேசிய கொள்கையாக எதிர்வரும் காலத்திலே கொள்கை வகுப்பாளர்கள் கவனம் செலுத்தி இது கொண்டு வர வேண்டும் என்பது நாங்கள் நோக்கமாக இருக்கின்றது. அதனை மீது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த அறிக்கை துறைசார் மேற்பார்வை குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை சமர்ப்பிக்கப்படும் அதனூடாக 6 கிழமைகளுக்குள் இந்த அறிக்கை சம்பந்தமாக கருத்துக்கள் முன்வைக்கப்படும். சபாநாயகர் அவர்களை இந்த அறிக்கை சம்பந்தமாக ஒரு விவாதத்தை எங்களுக்கு நடத்துவதற்கான வாய்ப்பினை பெற்றுத் தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன்.
பிரேரணை முன் அறிவித்தல்கள். பாராளுமன்ற முதல்வர் முதலாவது பிரேரணை சமர்ப்பிக்கின்றேன். சபை ஏற்றுக்கொள்கின்றதா? ஆம். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நீங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தீர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக இன்றைய தினம் மிகவும் மன வருத்தத்துக்குரிய விடயம். நான் விமானப்படை சேர்ந்த 12 விமானம் வீரவழியிலிருந்து ரத்மலானை வரை பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விபத்து நேர்ந்திருக்கின்றது. அதில் 4 ராணுவ வீரர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். அது உண்மையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பார்க்கின்றது. இவ்வாறாக இருக்கிற விடயம் நடந்திருந்தால் எதிர்கட்சியைச் சேர்ந்த இந்த அலுவலகம் சபைநாயகரிடமும் அல்லது கவலையினை அனுதாபத்தினை இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். சபாநாயகர் அவர்களே, புதிய உறுப்பினர் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த முறை அமர்வு முடிவடைவதற்கு முன்னர் கோப் குழுவின் உறுப்பினர் என்ற ரீதியில் நாங்கள் இந்த ஃபாரன்சிக் ஆடிட் சம்பந்தமான அறிக்கை சபை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நீங்கள் கூறினீர்கள் அது சம்பந்தமாக பல துறைகள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இது நான் நடவடிக்கை முன்னெடுப்பு என்று சொன்னீர்கள். இப்பொழுது புதிய ஒரு அமர்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கோப் குழு இப்பொழுது இன்னும் நியமிக்கப்படவில்லை. உங்களிடம் இந்த அறிக்கை இருக்கின்றது. நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், இந்த ஃபாரன்சிக் ஆடிட் சம்பந்தமான அறிக்கையை சபாபதியிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கவனம் செலுத்துவேன். ரவிக்குமார் அவரே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாணவர்களே, நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஏன் இதை இன்னும் ஊடுதலைக்கப்படுகின்றது, ஏன் சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கின்றது, அறிந்து கொள்ள விரும்புகின்றன. ஐந்து அறிக்கைகள் இருக்கின்றன, இதை பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது. தயவு செய்து உடனடியாக இந்த சபைக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த சுனில் ஹந்தமூர்த்தி அவர்கள் இந்த குழுவின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று நான் பிரேரிக்கின்றோம். அதே போல இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை தயவு செய்து இப்பொழுதாவது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வீரவன்ஸ் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, மத்திய வங்கியில் கொள்ளையடித்த கடந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் நீங்கள் இல்லையா? நீங்கள் இல்லையா? மத்திய வங்கியை கொள்ளையடித்தது மத்திய வங்கியை கொள்ளையடித்தது நீங்கள் இல்லையா? மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர்கள் இந்த பெரிய கள்ளர்கள் தான் இப்பொழுது இங்கு பேசுகிறார்கள். ஆகவே இந்த ஃபாரன்சிக் ஆடிட்டை தயவு செய்து பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்திய வங்கியை களவெடுத்த அனைத்து கள்ளர்களையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்க நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று குறிப்பிட விரும்புகின்றேன். அவர்கள், நாங்கள் நான்கு வருடங்களாக குழுவில் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டோம். இன்று இந்த அறிக்கை ஆசிரியர் செல்வா அவர்கள் கூறியது போல உங்களுடைய கைகள் கிடைத்திருக்கிறது. நான் நினைக்கின்றேன் நீதியான விடையும் என்னவென்றால், இதை பாராளுமன்றத்துக்கு சபாபதி சமர்ப்பித்தார். இது நாட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் மிகவும் ஒரு காலுசிதமான விடயம். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது பிரேரணையாக இருக்கின்றது. ஜமராஜபக்ச கௌரவ அமைச்சர் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவருடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமான குறிப்பிட விரும்புகின்றேன். இன்று பை 12 விமானம் ஒன்று ரத்மாவிலிருந்து காலை வீரவிலைக்கு சென்றிருக்கின்றது. அதனை அடுத்து வீரவிலையிலிருந்து மலை பிரதேசங்களில் சென்று கிழக்கிலே ஒரு ஆய்வினை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட பொழுது மிகவும் ஒரு தாள பறந்தது காரணமாக அப்பத்தலை பிரதேசத்திலே மோதுண்டுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. நரிகுண்டம் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இரண்டு விமானிகளும் இரண்டு உதவியாளர்களும் இதனால் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக விமான வார்த்தையை நாங்கள் தெரிவிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமான ஒரு விசாரணையை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அது சம்பந்தமாக சபைக்கு நாங்கள் அதனை அடுத்து இது பற்றியான விவரத்தை அறிவிப்போம். அந்த குடும்பங்களுக்கும் அனுதாபத்தில் தெரிவிக்க விரும்புகின்றோம். அஜித் பெரிய அவர்கள், அதற்கடுத்து சுனில் ஹந்தமூர்த்தி அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, மத்திய வங்கியின் இந்த பிணைவரி சம்பந்தமாக இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அந்த வகையிலே மத்திய வங்கி அறிக்கையை தயாரிப்பதற்கு 900 மில்லியன் ரூபாவை செலவிட்டிருக்கின்றது. அதில் சுயாதீன சர்வதேச கணக்காய்வு நிறுவனத்தின் வாயிலாகத்தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கு நடந்திருக்கின்றதான சம்பவம் பற்றி இவ்வாறான ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோப் குழுவும் சனாதிபதி ஆணைக்குழுவும் விதந்துரைத்திருந்தது. நாங்கள் அறிந்த வகையில் இந்த அறிக்கையின் பிரகாரம் உண்மையான கள்ளர்கள் யார், இது எந்த காலத்திலிருந்து இடம்பெற்றிருக்கின்றது, இந்த பணம் யாருடைய கையில் சென்று சேர்ந்திருக்கின்றது, என்ன காரணத்தால் அது நடந்திருக்கின்றது சம்பந்தமாக விபரமாக விளக்கங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த விவரங்களை பாராளுமன்றம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நிறுவனம் என்ற ரீதியிலே உங்களிடம் ஒரு பிரதி இருக்கின்றது. அது என்ன கோப் குழு இருக்கின்றது. நான் கோப் குழு ஆரம்பித்த பிறகு, நடவடிக்கை ஆரம்பித்த பிறகு நான் அதை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்வேன். உங்களுக்கு கீழ் தான் கோப் குழு இருக்கின்றது. உங்கள் கையில் தான் இது இருக்கின்றது. அதே போலவே இந்த கோப் குழு இந்த அறிக்கையை திறந்து உறுப்பினர்களும் கலந்துரையாடலுக்கு திட்டமிட்டிருந்த சமீபத்தில் தான் பாராளுமன்றத்தின் அமர்வு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆகவே உண்மைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையில் இருக்கின்ற இந்த விடயங்கள் உண்மைகள் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2015 ஆண்டுக்கு முன்னர் இந்த விடயம் நடந்திருக்கின்றது. 2015 ஆண்டுக்கு பிறகு நடந்தது. இதற்கு யார் பொறுப்புக்கொண்ட உண்மையான ஆட்கள் யார் என்று இந்த அறிக்கையின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த பணம் யாருக்கு சென்று சேர்ந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக நீங்கள் விசேடமாக கேட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் தாமதமாகாமல் இந்த அறிக்கையினை சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் எனது பேரும் குறிப்பிடப்பட்ட காரணத்தினாலே நான் இங்கு சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். இந்த அறிக்கை மத்திய வங்கியின் ஆளுநர் எனது கோர்ட் குழுவின் செயலாளருக்கு நவம்பர் 27 தான் அனுப்பியிருந்தார். அதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களின் சம்பந்தமாக எழுத்து மூலமாக எமது செயலகமும் மத்திய வங்கியின் ஆளுநரின் செயலகமும் கடித தொடர்புகளை மேற்கொண்டிருந்தது. 27 கிடைத்த பிறகு சட்டமா அதிபரின் இந்த காப்பு கடிதத்துடன் தான் இது கிடைத்திருக்கின்றது. கோப்புளினும் அங்கத்தவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட விடய பொறுப்பு அமைச்சருக்கு மாத்திரம் தான் இதை பயன்படுத்த முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றம் அடுத்ததாக கூடிய முதலாவது தினம் டிசம்பர் 3 ஆகவே நான் இந்த காப்பு கடிதம் காரணமாகத்தான் இந்த விடயத்தை நான் கலந்துரையாட எதிர்பார்த்தேன். ஆகவே இந்த ஆவணங்களை நாங்கள் திறக்கக்கூட இல்லை. அது குழுவின் செயலகத்திலே இருக்கின்றது. டிசம்பர் 3 பாராளுமன்றத்தின் அமர்வு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட காரணத்தினாலே கோப் குழுவானது இப்பொழுது செயலிழந்திருக்கின்றது. கோப் குழு இதை ஆராய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் மிக விரைவில் கோப் குழுவின் அங்கத்தவர்களை நியமித்து புதிய தலைவரையும் நியமித்து குழு சம்பந்தமான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறான குழு தீர்மானம் மேற்கொள்ளாமல் நடைமுறையில் இதே சபாபீடத்தில் சமர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சட்டமாதிபரின் இந்த சட்ட ரீதியான காப்பு கடிதம் இருக்கின்ற காரணத்தினாலே ஆகவே பாராளுமன்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற சம்பந்தமாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு ஆகவே இந்த குழு நியமனம் முதலாக நியமிக்கப்பட வேண்டும். இதை விரைவாக செய்தால் இந்த அறிக்கையை மிக எந்த வித பிரச்சனைகளும் பாராளுமன்றம் சமர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். நாங்கள் எதிர்கொள்ள கிழமையில் கட்சித் தலைவர்களை சந்திப்பான சந்தர்ப்பத்திலே பற்றி பேசலாம். சபாநாயகர்களே, அவர் கூறியது போலவே கோப் குழு நியமிக்கப்படும் வரை அந்த அறிக்கை உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. கோப் தேவி இல்லை. இது இது ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து பகிரங்கப்படுத்துங்கள். உடனடியாக இது சமாபத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதை கொண்டு வந்தால் பலருடைய வாயை மூடலாம். ஆகவே இந்த இந்த நான் முடிவடைந்த பிறகு நீங்கள் இதை சமர்ப்பிக்க முடியும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த குழுவில் தற்போது பேசப்பட்ட விடயங்களுக்கு ஏற்ப எதிர்கட்சி முயற்சி செய்கின்றது, ஆளும் கட்சியினால் சமர்ப்பிக்கவில்லை என்பதை போல ஒரு கருத்தை அவர்கள் முன்னிற்கு விரும்புகின்றார்கள். கோப்புளின் தலைவர்களும் தெளிவாக சொன்னார், இன்றுதான் பாராளுமன்றம் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது தினம் 2017 மத்திய வங்கி பிணைமுறை காரணமாக ஏற்பட்டதான் அந்த நட்டத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக மிக விரைவில் நாங்கள் பிரேரிக்கின்றோம். மிக விரைவிலே கோப்புளை நியமித்து நாட்டு மக்களுக்கு இந்த மத்திய வங்கி கலர்கள் யார் என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வாய்ப்பை கோரியிருந்தீர்கள். உங்களுடைய கண்ணி உரைக்கு கௌரவ சபாநாயகர் அவர்களே, எப்படி ஏதும் பிரச்சனை இருந்தால் கௌரவ சபாநாயகர் அவர்களை உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு வாய்ப்பு அளித்தமை சம்பந்தமாக 2015 August நாங்கள் பொது தேர்தலுக்கு முன் கொடுத்து ரத்னபுரம் மாவட்டத்தில் மக்கள் எனக்கு 41,850 வாக்குகளை வழங்கி இந்த நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பதற்கான இந்த வாய்ப்பினை அவர்கள் வழங்கினார்கள். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு அந்த சந்தர்ப்பத்திலே கிடைக்கவில்லை. எப்படி இருந்தாலும் கூட ராஞ்சே சோய்சா அவர்களுடைய மறைவு காரணமாக அடுத்ததாக எனக்கு ஆகக்கூடிய விருப்புவாக்கு இருந்த காரணத்தினால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. சோய்சா கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு எனது அனுதாபத்தின் இந்த சந்தர்ப்பத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ராஞ்சே சோய்சா அவர்கள் தான் என்னுடைய தந்தையுடைய தந்தை தான். இந்த உண்மையிலே அவருக்கு அரசியலுக்கு கொண்டு வந்து இந்த சபையும் பிரதித்துவப்படுத்துவதற்கு அவர் தூண்டுகோளாக இருந்தார். ஆனால் தந்தையின் மகன் என்ற இதில் எனக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ரஞ்சித் சுசா அவர்களுடைய மறைப்பு காரணமாக இந்த பாராளுமன்றத்துக்கு ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இதையெல்லாம் ஒரு விதி நிர்ணயத்தை விடையும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எப்படியோ கடந்த தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு எமது தந்தையும் நாங்களும் முழு ஒத்துழைப்பையும் வழங்கி அவருடைய வெற்றியினை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டோம். எனது தந்தையின் மிகவும் நெருங்கிய நண்பர் தான் சமல் ராஜபக்சே அவர்கள். அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல கடந்த நாமினேஷன் வழங்கப்படும் போது நான் திடீரென்று தான் இதற்கான ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்தேன். ஆயிரம் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விண்ணப்பத்துக்கு இருப்பா போது இருந்ததான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள்
அந்த நேரத்திலே கட்சியின் தலைவர் என்ற வகையில் பெயர் நியமனங்களை பெறுவதிலே சிக்கல் நிலைமைகள் காணப்பட்டன. அந்த நேரத்திலே அனுர பிரியதர்சன் யாப்பா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராகவும் கூட்டமைப்பின் செயலாளராக சுசில் பிரேமஜெயந்த் அவர்களும் இருந்தார்கள். ஆகவே மிகவும் கஷ்டப்பட்ட வகையில் தான் அவர்கள் அந்த வாய்ப்பினை எனக்கு பெற்று தந்தார்கள். சுசில் பிரேமஜெயந்த் அவர்களுக்கு அது சம்பந்தமாக நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர் அவ்வாறு வாய்ப்பு தராவிட்டால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க மாட்டாது. எவ்வாறாயினும் கடந்த தேர்தலுக்கு முன்னர் இந்த சபையில் இடம்பெற்ற அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாட்டின் காரணமாக நான் ஒரு அரசியல்வாதி என்ற வகையில் உண்மையிலே நாங்கள் சரியான அரசியலுக்காகத்தான் நாங்கள் தெரிவிடுகின்றோம். மஹிந்த ராஜபக்சே அவர்களுடன் எனக்கு எந்த பகையும் கிடையாது. அரசியல் அமைப்புக்கு முரணாக ஏதேனும் ஒரு செயற்பாடு இடம்பெற்றால் அதனை நான் ஆதரிக்க மாட்டேன். அதன் காரணமாகத்தான் நான் அதிலிருந்து விலகினேன். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் இப்போது எதிரணியில் வந்து அமர்வதற்கான காரணமும் அதுதான். தவறான செயற்பாடுதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து எதிர்காலத்திலே அரசியலிலே ஈடுபட்டு கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழ் கட்சியை முன்னெடுத்து சென்று பிரதம மந்திரி வரை அவரை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சபை ஒத்திவைப்பு. கௌரவ சபை முதல்வர் அவர்கள், ஏழாம் தேதி பிற்பகல் ஒரு மணி வரையும் சபையை நடவடிக்கைகள் ஒத்திவைக்குமாறு நான் கேட்கின்றேன். ஏழாம் தேதி பிற்பகல் ஒரு மணி வரை சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுகின்றன.